இப்பொழுதும் நாம் தொடர்ச்சியாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது இந்த கடைசி காலத்திற்குரிய தரிசனங்களை கர்த்தர் தானியேலுக்கு அவர் வெளிப்படுத்தினார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இது நிழல், வெளிப்படுத்தின விசேஷம் வந்து நிஜம். நிழலை வச்சு நம்ம நிஜத்தை பார்க்க முடியும், நிஜத்தை வச்சு நம்ம நிழலை பார்க்க முடியும். புரியுதுங்களா? இதை வச்சு அதை பார்க்கலாம், அதை வச்சு இதை பார்க்கலாம். அப்படித்தான் இந்த புஸ்தகம் இருக்கிறது. இதில் முதல் அதிகாரத்தை நம்ம போன வாரத்தோடு முடித்தோம். இந்த முதல் அதிகாரத்திலே எப்படி இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முக்கியமான அந்த நாலு கேரக்டர்ஸ் ஷாத்ராக், மேஷாக், காபேத்நேகோ என்கிற இவர்களும் தானியேலும், இந்த நாலு கேரக்டரும் எப்படி ஆவிக்குரியவர்களாய் ஆண்டவருக்கு நேராக அவர்கள் உருவெடுத்தார்கள் என்பதை இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லாக பேசுது. ரெண்டாம் அதிகாரத்திலே கர்த்தர் அவர்களை உருவாக்கின பின்பு எப்படி கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்பது ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிறது. இப்போ இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு செயல்பாடு இங்கே ரொம்ப ஆரம்பிக்குது. இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லாக இந்த நான்கு பேருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா இதிலிருந்து ஆண்டவருடைய செயல்பாடுகளை அதிகமாக பார்க்க முடியும். இங்கே இவங்க நாலு பேரையும் உயர்த்துவதற்கு ஆண்டவர் எடுக்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர் வழிகளில் நடக்கிறோம். தானியேல் மற்றும் சாத்ரா, காபேத், மேஷா, காபேத்நேகோ என்பவர்கள் எப்படி கர்த்தருக்கு ஒரு பிரதிஷ்டையாக இருந்ததுனாலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்களோ அதே போல நாமும் உயர்த்தப்படுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதற்கு அவர் வைத்திருக்கிற வழிமுறை என்பது வித்தியாசமானது. அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அவர் உயர்த்துகிறதற்கு சில நெருக்கடியான பாதைகள், கடினமான பாதைகள் எல்லாத்தையுமே நியமிப்பார். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சரி. ஒருத்தர் கர்த்தரை உயர்த்துறாருன்னா சுமூகமாக கொண்டு போய் அவங்களை உயர்த்தவே மாட்டார். அவங்களோட லைஃப் வந்து சுமூகமாக இருக்காது. அவங்களுக்கு வந்து பல நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடினமான பாதைகள் அவங்களுக்கு கடக்க வேண்டி வரும். அதை கடக்கிறாங்கனாவே அவங்கள ஆண்டவர் உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். அது ஒரு உண்மை. அது அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, எல்லாருடைய லைஃப்லேயும் சரி. ஆண்டவர் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வைக்கிறார்னா அதற்கு நடுவிலே ஒரு கடினமான பாதைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை ஏன் அப்படி வைக்கிறாருன்னா அந்த கடினமான பாதைகள் தான் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ வந்து ஒரு லெவல், இப்போ நான் பேசுறது எல்லாமே இன்ட்ரடக்ஷன், ஒரு என்னுடைய அனுபவத்தோடும் மற்ற காரியங்களை வச்சு நான் காமனாக பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு லெவல் இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் நம்ம இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜபம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேத தியானிப்பு, அதுக்கேற்ற மாதிரி சபைக்கு போகிறது, அதுக்கேற்ற மாதிரி என்னமோ ஆண்டவருக்கு செய்கிறது, இப்படி ஒரு செட்டப்பில் நம்ம இருப்போம். அது அந்த லெவல் வாழ்க்கைக்கு அந்த செட்டப் அது கரெக்டு. ஆனால் அடுத்த ஒரு ப்ரமோஷன் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளை வந்து அடுத்த எல்லைக்கு தூக்கணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அந்த லெவலுக்கு பத்தாது. புரிதலாம்? இந்த ஜபம், இந்த வேத வாசிப்பு, இந்த கர்த்தரை தேடுகிற விதம், இந்த லெவல் வந்து இவங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிற அடுத்த எல்லைக்கு இது போதுமானதாக இருக்காது. அப்போ அதுக்கு முதல்ல ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பொசிஷனில் உட்கார வைக்கணும். புரியுதுங்களா? அது எப்பவுமே அதுதான் உண்மை. ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணாமல் பொசிஷனில் உட்கார வச்சா பொசிஷன் வந்து கீழே விழுந்துருவாங்க. இது உலக ரீதி கூட அதுதான். நம்முடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுடைய பொசிஷன் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். நமக்கு ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா எந்த உயரத்தில் வச்சாலும் அங்கேருந்து கீழே விழுந்துருவோம், நிற்க முடியாது. அதான் உண்மை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நம்முடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சும்மா இனி நான் உன்னை உயர்த்த போகிறேன், அதிகமாக ஜெபம் பண்ணு, இனி நான் உன்னை உயர்த்த போகிறேன், நல்ல பைபிள் படி, இப்படின்னு அவர் சாதாரணமாக அவர் சொன்னாருன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு வரமாட்டோம், உண்மையில் வரமாட்டோம். சரி, ஆண்டவர் தான் உயர்த்த போகிறார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு வந்துடும், நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவோம். ஆனால் ஆண்டவர் நான் அதனால தான் என்ன செய்யறதில்ல, நான் உன்னை உயர்த்த போகிறேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அப்படி சொன்னார்னா அதை நம்ம செய்ய மாட்டோம், அவர் எதிர்பார்க்குற லெவலுக்கு வரவும் மாட்டோம். அதனால் என்ன செய்கிறார்னா, முதல்ல நம்ம ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரைஸ் பண்ணுறதுக்கு சில பாதைகளை கடினமாகி நமக்கு உருவாக்கி அந்த பாதைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை ஆண்டவர் மேம்படுத்துகிறார். அந்த ஆவிக்குரிய தரம் மேம்படும் போது அது வரும். இப்போ வந்து இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் இந்த செகண்ட் சாப்டர் வரும். ஏன்னா இந்த செகண்ட் சாப்டர் முடியும் போது ஆண்டவர் இவர்களை விசேஷமாய் உயர்த்துவார். குறிப்பாக தானியேலை ஸ்பெஷலாக கர்த்தர் உயர்த்துவார். தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அவர்களுக்கு ஒரு கடினமான பாதை வரும். இப்படி ஒவ்வொருத்தரையும் உயர்த்துவதற்கு ஆண்டவர் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி அதே ஃபார்முலா தான் கர்த்தர் வச்சுருக்கார். சரி, இப்போ நம்ம எப்படி இது நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம் ரெண்டாம் அதிகாரம்.
நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும்
ஜோசியரையும்
சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும்.
சரி, போ இதுல என்ன நிறைய இருக்குது. கர்த்தர் இப்பொழுது இவங்களை உயர்த்துறதுக்கு நினைக்கும் பொழுது ஆண்டவர் எடுக்கிற ஸ்டெப் என்னன்னா, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் ரெண்டாம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். இந்த சொப்பனங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சொப்பனங்கள் இவனை என்ன பண்ணுச்சுன்னா, மூணாவது வசனத்தில் பார்க்கும்போது ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. கலங்கிட்டான். இந்த சொப்பனங்களை குறித்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இதிலிருந்து வச்சு சொப்பனங்கள்லாம் என்னன்றதை பற்றி சொல்றேன். இந்த சொப்பனம் இவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. இந்த சொப்பனம் இவனை கலங்க பண்ணியது. சொப்பனங்கள் என்று சொல்லும் பொழுது பைபிளில் இதை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சொப்பனங்கள்லாம் என்ன? இது வந்து ஆண்டவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதான ஒரு மீடியா. தம்முடைய பிள்ளைகளோடு அல்லது யாரோடு சரி ஒரு விஷயத்தை கர்த்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறார், அதை ஷேர் பண்ணுறார், அதை வந்து வெளிப்படுத்துகிறார். அதற்கு சொப்பனம் என்பது ஆண்டவருடைய ஒரு மெத்தட். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுவதற்கு பல மெத்தட் வச்சுருக்காரு, அல்லது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு பல காரியம் பல விதங்களை வைத்திருக்கிறார். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது சொப்பனமும் அதில் ஒரு காரியம். இது ஒரு காரியம். சொப்பனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக். ஆண்டவருடைய சத்தத்தை லைவாக கேட்கறதுன்னு இருக்குது, வேதத்தை வாசிக்கும் பொழுது கேட்கறதுன்னு இருக்குது, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது நம்முடைய ஆவியிலே உணர்கிறதுன்னு இருக்கிறது. பைபிளில் பார்க்கும்போது சாமுவேலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடியபிள் வாய்ஸாகவே கேட்கும். சாமுவேலுக்கு எப்பவுமே ஆடியபிள் வாய்ஸாகவே கேட்கும், ஆடியபிள் வாய்ஸ். அது வந்து ரொம்ப ரேர். ஆனால் சாமுவேலுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்துச்சு பைபிளில். வேறு யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்குமே பைபிள் அது கிடையாது. சாமுவேலுக்கு மட்டும் அது இருந்துச்சு, ஆடியபிள் வாய்ஸ் இருந்துச்சு, சத்தம் காதில் கேட்டான். தரிசனங்கள் இருக்கிறது. இப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பல மனுஷர் மூலமாகவும் பேசுவார். தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இப்படி பல விதங்கள் இருக்கிறது. அந்நிய பாஷைகளை பேசி அதில் வியாக்கியானம் பண்ணுகிற விதத்தில் ஆண்டவருடைய செய்தியை பெறுகிறது இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறத பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி நிறையா இருக்குது. இந்த சொப்பனம் என்பது பேசிக். இந்த சொப்பனம் என்பது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து விசுவாசிகளுக்கும் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாரு. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் கூட ஒரு காரியத்தை தெரியப்படுத்துவதற்கு இந்த காரியத்தை, இந்த சொப்பனன்ற மெத்தடாண்டவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. இதில் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சொப்பனங்கள் நிறையா இருக்குது, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. ஆனால் இதை நான் யோசிக்கும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் சொப்பனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேட்டகரி தான் வரும். வாசிக்கலாம் மத்தேயு 27:19 ஒரே ஒரு கேரக்டர் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. வாசி 27:19.
அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில்,
அவன் அதாவது பிலாத்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில்,
அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம்,
அவர் நிமித்தம்
இன்றைக்கு சொப்பனத்தில்
வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பத்தியா இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பிலாத்துவின் மனைவிக்கு சொப்பனம் வருது இல்லையா. இந்த பிலாத்துவின் மனைவிக்கும் அவ என்ன சொப்பனங்கள்னு சொல்ல தெரியல. அந்த நீதிமானை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு, அந்த நீதிமானை குறித்து நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், அவள் சமாதானமே கெட்டுப்போச்சு. அவள் என்ன பார்த்தன்னு சொல்ல தெரியல, ஆனால் சமாதானம் கெட்டுப்போச்சு. கலங்கி போய் அதை வந்து பிலாத்துக்கிட்ட தன் கணவனிடத்தில் வந்து சொல்கிறா, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், அந்த நீதிமானை குறித்து நான் சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆவி கலங்கினது. இவங்க எல்லாரும் பார்த்தா விசுவாசிகள் கிடையாது, ஆண்டவரை அறியந்தவர்கள் கிடையாது. இந்த சொப்பனங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மூன்று விதமான சொப்பனங்கள் இருக்கிறது உலகத்தில், வந்து மூணு விதமான சொப்பனம் இருக்குது. ஒன்று தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் சொப்பனங்கள். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் சொப்பனங்களிலே இப்படி அவிசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கர்த்தர் சொப்பனத்தை கொடுப்பார். அந்த சொப்பனங்களுக்கு அவர்களுக்கு அர்த்தம் புரியாது, கண்டிப்பாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சொப்பனங்கள் அவங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்காது, நிம்மதியை கெடுக்கும். புரியுதா? அவருடைய இந்த அவிசுவாசிகளுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஆனால் யாருக்கெல்லாம் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரோ அவங்களாம் கலங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேபுகாத்நேச்சரியை பார்த்தோம், பிலாத்துவின் மனைவியை பார்த்தோம், என்ன வேற ஏன் ஞாபகம் இருக்கா? கலங்கி போனவங்க, பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, நான் மறந்துட்டீங்களா? அதில் ஞாபகம் இல்லையா? வரணும், டக்கு டக்குங்க. பானபாத்திரக்காரன் சுயம்பாகி இல்லை, சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்கும் சொப்பனம் கண்டாங்க, அவங்களும் அவிசுவாசிகள், அவங்களும் முகம் வேறுபட்டது, கலங்கி போய் உட்காந்துருந்தாங்க, சொப்பனத்தை பார்த்து கலங்கி போய் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கும் அர்த்தம் புரியல, ஆனால் அவங்களுக்கு வந்து சொப்பனம் தெரிஞ்சுது, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுது, ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் கலங்கி போய் உட்காந்துருந்தாங்க. அப்போ இதுவும் என்ன தெரியுதுன்னா, சொப்பனங்கள் அவிசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். சிலருக்கு அது தெரியுது, சிலருக்கு அது தெரியறது கிடையாது. ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணும், அது மட்டும் நிச்சயம். இதில் இந்த பானபாத்திரக்காரர் சுயம்பாகி அவர்களுக்கு வந்து சொப்பனம் துல்லியமாக தெரிஞ்சுது. புரிதலா? துல்லியமாக தெரிஞ்சுது. அப்போ அந்த துல்லியமாய் தெரிஞ்சதான அந்த சொப்பனங்கள் அவங்களுக்கு தெரிந்தாலும் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இங்கே நேபுகாத் நேச்சாருக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனம் கண்டான், ஆனால் அவன் எழுதுறிக்கிறதுக்குள்ள சுத்தமாக மறந்து போச்சு. ஆண்டவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார், அவ்வளோதான், அப்படி காமிச்சு எடுத்துட்டார். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ வந்துச்சுன்னு மட்டும் தெரியுது, என்ன வந்துச்சுன்னு தெரியல. இது ஏன் அப்படின்னா, இந்த நாலு பேரை உயர்த்துறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணார் ஆண்டவர். புரியல? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் கத்தர் பண்ணுறாரு. பாருங்கள், பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு எல்லாம் துல்லியமாக தெரிஞ்சுது, என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறதற்கு அந்த சொப்பனத்தை அவனுக்கு தெரிய வைத்திருந்தார். ஆனால் அர்த்தத்தை மட்டும் தெரியாதபடி வைத்து, அதன் அர்த்தத்தை தெரிய வைத்து அவனை உயர்த்துறார். காரணம், அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் அவன் கடந்து போக வேண்டியிருக்குது. ஏன் அவனுக்கு, அவனுடைய மெத்தட் வேற, அவனுக்கு கிராஸ் பண்ண மெத்தட் வேற, யோசேப்பை கடந்து போன மெத்தட் வேற, இந்த தானியேல் சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ கடந்து போகிற மெத்தட் வேற. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை வந்து 2 வருஷம் ஜெயிலில் வச்சு அங்கே அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி சில ப்ராசஸ் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ப்ராசஸ் அவனுக்கு அந்த காரியங்களாக இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பானபாத்திரக்காரர் சுயம்பாகியங்களுக்கு அவங்க 2 பேர்த்துக்குமே சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல வைத்து அவங்களை கர்த்தர் விடுதலையாக்கி 2 வருஷம் இவனை உள்ளே வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் பார்வனுக்கு சொப்பனத்தை வர வைத்து அங்கே கர்த்தர் அவனை தூக்குறாரு. இவன் விஷயத்தில் அப்படி கிடையாது. தானியல் இவங்களோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான அந்தகார சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம் அப்படிதான், இது வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் அதை விட அந்தகார சாம்ராஜ்யம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோம் அந்த 2வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா ராஜா தன் சொப்பங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். எவ்வளோ பெரிய அந்தகார ராஜ்யம் பாருங்க. பார்வோன் இப்படிலாம் இருந்ததாக தெரியல, இந்த மாதிரி இத்தனை ஆட்களை வச்சு அவன் வந்து ராஜ்யபாரம் செஞ்சதாக தெரியல. ஆனால் அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தை விட மிக மோசமாய் பிசாசின் சாம்ராஜ்யம் என்பது இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் தான் கடைசி வரைக்கும், இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் இருந்து அதுதான் அந்திகிறிஸ்துவை வெளிப்படுத்த போகிற சாம்ராஜ்யத்தின் பின்னணியாக இருக்க போகுது. அதுதான் அந்த பாபிலோனிய ஆவி, அதுதான் இருக்கிறதுலேயே மிக பயங்கரமான ஒரு அந்தகாரத்தின் உச்ச கட்டம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதனால தான் அவனுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நபர்களை வச்சு தான் நேபுகாத்நேச்சார் ஆட்சி செஞ்சுருக்கிறான். இன்றைக்கி இருக்கிறவங்களை விட ஒரு லெவல் மேலே தான் இருந்திருக்கிறான். இப்படி சூனியக்காரர்கள் அப்படின்னா தங்களுக்கு பிடிக்காதவர்கள் சூனியம் பண்ணி அழிச்சிடுவாங்க. பயங்கரமான காரியம் இதெல்லாம் அந்த அந்த வார்த்தை சாதன வார்த்தை கிடையாது. ஜோசியர் அவனால் எதிர்காலத்தை கணிக்கிறான், பிரச்சனை இல்லை. சாஸ்திரிகள் அவங்களாடுது பல காரியங்களை வந்து அடையாளம் வச்சு சொல்கிறவங்க. ஆனால் இந்த சூனியக்காரங்கிறது மிகவும் கொடூரமானவர்கள். இவங்களை வச்சு எதிரிகளை அழிக்கணும்னா ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடலாம். அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் சூனியக்காரர்களை வச்சு அவன் செஞ்சிருக்கிறான். சரி, இந்த பின்னணியில தான் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுக்கிறார். இப்போ நான் இன்னைக்கு சொப்பனத்தை மட்டும் இன்னைக்கு நான் பேசிக்க சொல்கிறேன், அடுத்த வாரம் அதனுடைய அடுத்த காரியத்து போவோம். இப்போ இந்த சொப்பனங்கள் என்பது 3 விதத்தில் வரும்னு சொன்னேன். 1, ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம். இது தேவ பிள்ளைகளுக்கும் வரும், யோசேப்புக்கு வந்துச்சு, தானியலுக்கு பிற்காலத்தில் வந்துச்சு, இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மரியாளின் கணவனாகி யோசேப்புக்கு எப்பவுமே சொப்பனமாக வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு போகணுன்னா சொப்பனம் வரும், நில்லுனாலும் சொப்பனம் வரும், எல்லாத்துக்கும் சொப்பனம் தான் அவருக்கு வரும். மரியாதை சேர்த்துக்கொள்ள அதுவும் சொப்பனம் தான் வரும், எல்லாமே அவருக்கு சொப்பனமாக வரும். ஆண்டவர் கொடுக்குற சொப்பனங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த சொப்பனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் நடத்தப்படும். ஆண்டவர் கொடுக்கிறது, இந்த ஆண்டவர் கொடுக்குற சொப்பனங்கள் இல்லாமல் நமக்கு இன்னொரு சொப்பனங்கள் தன்னிச்சையாய் வரும். புரிதலா? தன்னிச்சையாய் நமக்கு வர சொப்பனங்கள் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல,
தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கிறது போல,
வார்த்தைகளின் திரட்சியினால்,
வார்த்தைகளின் திரட்சியினால்
மூடனுடைய சத்தம் பிறக்கும்,
மூடனுடைய சத்தம் பிறக்கும். இது தன்னிச்சையாய் நமக்கு வருகிற சொப்பனங்கள். இதில் ஆண்டவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. தொல்லையின் திரட்சி, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சீரியஸாக யோசித்தோம், இல்லாத நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணணும்னா அது நமக்கு அன்னைக்கு சொப்பனமாக வரும். அது நல்லதாக இருந்தாலும் வரும், கெட்டதாக இருந்தாலும் வரும். யாராவது ஒருத்தர் நீங்கள் ரொம்ப நேசிச்சு நினச்சிங்கன்னா அவங்க கனவில் வந்து நிற்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு கனவில் வந்து நிற்பாங்க. எப்படி வேணால் வரும் இல்லையா? அப்போ இது வந்து தொல்லையின் திரட்சி. எது உங்களை தொல்லைப்படுதுச்சோ அந்த தொல்லை வந்து திரட்சி ஆகி சேச்சுரேட் ஆகி சொப்பனமாக வெளியில் வருது. ஆனால் இந்த சொப்பனத்தை குறித்து அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் அது எப்படிப்பட்டதுன்றது ஆண்டவர் சொல்றாரு. 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும்.
ஆமா, தொல்லையில் திரட்சினால் வர சொப்பனம் எல்லாம் மாயை. இன்னைக்கு நிறைய பேருக்கு தொல்லையில சொப்பனங்கள் வருது, அது எல்லாமே மாயைங்கிறார். அதை நீ ஃபாலோ பண்ணாத இல்லை. தொல்லையின் திரட்சியினால் சிலருக்கு சொப்பனம் வந்துச்சுன்னா அதை வச்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிடலாம். இதை கர்த்தர் காமிச்சார், அதை காமிச்சார்னு. ஆனால் நம்ம ஒன்று யோசி யோசி அது வந்துடுது கனவில். ஒன்று அதை என்ன செய்யக்கூடாது, ஓ கர்த்தர் நம்மளை இவங்களை காமிச்சார் உடனே அப்படியே போயிட்டு பின்னாடி ஓடிடக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஏன்னா அது ஏன்னா அதே அந்த சொப்பனத்தையினுடைய காரியத்தை அதே அதிகாரத்தில் சொல்லிட்டார். 7வது வசனத்தில் சொல்லிட்டாரு, இப்படி தொல்லையின் திரட்சியினால் வரதெல்லாம் மாயை, அதுக்கு எதுவுமே ரியலாக ஒன்றுமே கிடையாது, அதுக்கு பேக்கில் ஒன்றுமே கிடையாது, அதில் ஒரு சப்ஜெக்டும் கிடையாது, மாயை. அதனால் கனவு வந்துச்சு, யாராவது ஒன்று நினச்சோம் இப்படி கனவு வந்துச்சு, இதாக கனவு வந்துச்சுன்னு சொல்லி ஓடினா அது மாயையில் போய் நிற்கும். ஆமென். சரியா? உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி புரியுது அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த தொல்லையின் திரட்சி என்பது அதனால் வர்ற சொப்பனங்கள் வந்து மாயை, இதுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து நம்மை டைவெர்ட் பண்ணிடும், நம்மை தவறான விதத்தில் என்ன செய்யும், டைவெர்ட் பண்ணிடும். அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். மூணாவது ஒரு சொப்பனம் இருக்குது, மத்தேயு 13:25.
மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
இது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிசாசு செய்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் பேசுறார். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்ப நமக்கு சத்துருனா பிசாசு தான். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு வந்து நமக்குள் சொப்பனங்களை கொண்டு வந்து நமக்குள் விதைக்க முடியும், களைகளை விதைக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து இதை வச்சு இந்த சொப்பனத்தை வச்சு அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சிலருக்கு இப்படி ஒரு சொப்பனை வருதுன்னா சிலருக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த சொப்பனம் வந்து அவங்கள வந்து பயமுறுத்தும், துரத்தும், பயமுறுத்தும். அப்போ அந்த சொப்பனங்களை வைத்து அது என்ன ஸ்பிரிட் அங்கே வேலை செய்யுது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த சொப்பனங்கள் வந்து அவங்களுக்கு களைகளை விதைக்குது. களைனா என்னென்னா, தேவையில்லாத பயம் அவங்களுக்கு வந்துடுது. இப்படி சொப்பனங்கள் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம், கலக்கம். சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியே கனவு வருது, பயந்துருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எதுவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கனவு வருது அப்படிமா. இதை மாதிரி ஏதாவது நோய் வரும், இப்படி பாம்பு வந்துச்சு, பாம்பு துரத்துது, மாடு துரத்துது, நாய் கடிக்க வருது, இப்படியெல்லாம் சொப்பனை வருதுமா. அப்போ இந்த சொப்பனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள் ஒரு பய உணர்வை ஏற்படுத்த பிசாசு ஏற்படுத்துகிறதான தந்திரம், புரியுதுல்ல? பய உணர்வை ஏற்படுத்தும். ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடி ஆண்டவர் நமக்கு கோதுமை ஆகிய வசனத்தை விதைக்கிறார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நித்திரை பண்ணுகிறவர்களாக இருந்தால் இந்த கோதுமைக்குள் களைகளையும் பிசாசு கொண்டு வந்து விதைச்சிடும், புரியுதுங்களா? கோதுமை, இப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னா, நம்ம தேவ பிள்ளைகளுக்கும் குறிக்கும். தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை பண்ணுகிறவர்களாக இருந்தால் இந்த கோதுமை ஆகிய வசனத்தை ஒரு பக்கம் ஆண்டவர் விதைச்சாலும் அதுக்கு நடுவில் அங்கங்கே ஒரு களைகளை பிசாசு விதைச்சிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு கலக்கம், ஒரு தெளிவு இருக்காது, ஒரு பயம் இருக்கும், ஒரு முடிவெடுக்கிறதுல குழம்புவாங்க. இது எல்லாமே பிசாசு செய்கிற காரியம். சரியா? சரி, இன்னைக்கு நான் சொப்பனோன்று எடுத்ததுனாலே இது அடிப்படையில் பேசிக்காக சில விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதனால தான் எல்லாத்தையும் நான் சொன்னேன். சரி, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்ராக் தானியேலை கர்த்தர் உயர்த்துவதற்காக இந்த சொப்பனத்தை கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த சொப்பனம் அவனுக்கு வந்து மறைந்து விட்டது, அவனுக்கு மறந்து விடுகிறது. அது என்னன்னு அவனுக்கு தெரியல. தெரியாமல் போன உடனே தன்னிடத்தில் இருக்கிற ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படி கேட்கிறான். ஆனால் அவர்கள் எப்போவுமே இப்படி கேட்கறது வழக்கம். எப்போவுமே இவனுக்கு பல முறை அவனுக்கு பல சொப்பனங்கள் வந்திருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் கேட்கும்போது அவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லி காலத்தை ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொல்லி வரும்பொழுது அவங்களால சொல்ல முடியல. உடனே அவன் ஆக்ஷன் எடுக்கிறான். இதற்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லலைன்னா பாபிலோன் முழுவதிலும் இருக்கிறதான அத்தனை ஞானிகளும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறான். சொல்லி சட்டத்தை அவன் கொண்டு வரான். கொண்டு வந்து அதன் பிறகு எல்லாரையும் கொல்லுவதற்கான காரியங்கள் ரெடி ஆகுது. அப்போ 7 வாசிக்கலாம்.
அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள்,
எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள்.
நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால்,
நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால்
உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது,
இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது.
ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள்
அப்பொழுது
அதன் அர்த்தத்தையும் உங்களுக்கு காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. மகத்துவமும்
மகத்துவமும்
வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயர் இனத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது,
மிகவும் அருமையானது.
மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே,
மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய
ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள்.
இவங்களுக்கு ஒரு லெவல் தெரியுது. யார் இந்த ஜோசிகாரங்களை கல்தேயர்களுக்கு குறி சொல்லுகிறவர்களுக்கு இவங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க. மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களிடத்திலே இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு இதை சொல்ல முடியாதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய அறிவை வைத்து கொண்டு ஒரு சொப்பனத்தை சொல்வது சாத்தியம் கிடையாது. சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்கிறதுங்கிறது ஒரு வெளிப்பாட்டுக்குரிய காரியம். இதை மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறவங்களோடு உலாவுகிறவங்களால சொல்ல முடியாது. இது இதற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக காரியம், மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்றதை மட்டும் இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால தங்களுக்கு முடியாது இயலாதுன்றத இந்த நான்கு கூட்டத்தாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, இதில் தான் ஆண்டவர் அழகாக ரூட் போட்டுட்டு வர்றார். இப்படி இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தானியலுக்கு தெரியல. தானியலும் அந்த ஞானிகளின் வரிசையில் இருக்கிறான். பாபிலோனுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வர யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதான ஞானமுள்ள வாலிபர்களிலே தானியல் ஒருவனாக இருக்கிறதுனால இந்த ஞானிகள் லிஸ்டில் இவங்களும் இருக்கிறாங்க. ஆகையினால் இவர்களை 3 வருஷம் இவங்களை வந்து போஷித்து இவங்களை வந்து பராமரிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த லிஸ்டில் இவங்களும் இருக்கிறாங்க. இப்பொழுது மரண தண்டனை இப்போ இவங்களுக்கு நேராக வருகிறது என்பதை தானியல் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட உடனே அவன் ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்குறான். 16வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறான்.
தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான்.
இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து செப்பரேட் பண்ணிட்டே வர்றாரு. இந்த ஜோசிக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள், இவங்க 4 கேட்டகரியுமே இது முடியாதுன்றதை ஒத்துக்கிட்டாங்க. மனுஷனிடத்திலே வாசம் பண்ணாத தேவர்களோடைய மற்றவங்களால் வந்து இதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. முடியாது, தங்களால் முடியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வேற வழியில் சாகிறத தவிர தங்களுக்கு வழி இல்லைன்ற ஒரு நிலைமைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. யாருமே ஒரு தவணை கேட்கறதற்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முடியாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் ஒரு லிமிட். ஆனால் தானியேல் இப்போ போய் கேட்குறான், ஆண்டவர் ராஜாட்ட போய் கேட்குறான், எங்களுக்கு ஒரு நாள் தவணை தாரோம், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். முதல் அதிகாரத்திலேயே தானியேலுடைய பிரதிஷ்டை சரியா இருக்கும் பொழுது அங்கேயே கர்த்தர் வந்து இவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டார். முதல் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த 4 வாலிபருக்கும்
தேவன்
சகல எழுத்திலும் ஞானத்திலும்
அறிவிலும்
சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும்
சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இது வந்து ஒரு அபிஷேகம். தானியேலு மேல் ஒரு அபிஷேகம் வந்துச்சு. இந்த பிரதிஷ்டை எதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவனுடைய இந்த பிரதிஷ்டை வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் விளக்கக்கூடிய ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை கர்த்தர் தானியேலுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனால் கொடுத்தாலும் அவனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்பது அவனுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அவனுக்கே தெரியாது. அந்த அபிஷேகம் வந்தாச்சு, ஆனால் அவனுக்கு தெரியாது தனக்குள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அதற்கு தெரியாமலே அவங்க வந்து வழக்கம் போல் இருக்கிறாங்க. இப்போ அதை கர்த்தர் வந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து ரட்சிக்கப்படும் போதே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய கடைசி வரைக்கும் நம்மளை எப்படி நடத்தணுன்றதுக்கான ஒரு அபிஷேகத்தை, ஒரு பாரத்தை, அதற்குரிய தாளந்துகளை எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு உள்ளே முதல்ல போட்டு விதைச்சிடுறார். ஆனால் அதை நமக்கு தெரியறது கிடையாது. எனக்குள்ளே இவ்வளவு காரியம் ஆண்டவர் விதைச்சிருக்கிறாரா நமக்கு தெரியாது. நம்மளை வந்து ரட்சிக்கும் போது அதை விதைக்கிறாரு. நம்ம வந்து கர்த்தர் நம்மை அழைக்கும் போதே நம்மளை விதைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை குறித்து நமக்குள்ளே என்ன இருக்குன்ற அறிவு நமக்கு இல்லாமல் தான் நம்ம இருப்போம். நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அதை வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லை. அதனால் நமக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு தெரியாது. நமக்குள்ள நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் நிச்சயமாக நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாத்தையுமே சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் நிஜமாகவே நீங்கள் இப்போ உங்களை பற்றி உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த லெவல் கிடையாது. அதை விட மேலான ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்குள் ஏற்கனவே உள்ள விதைச்சிட்டாரு. ஆனா உங்களுக்கு தெரியாமல் அது உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து எப்ப வெளிப்படும்னா, அதற்கேற்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் அது நமக்கு வெளிப்படும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தானியேலுக்குள்ள காரியத்தை முதல் அதிகாரம் 17 வசனத்திலேயே ஆண்டவர் கொடுத்து விட்டதாக பைபிள் எழுதியிருக்கு. ஆனா தானியேல் இன்னும் அதை பத்தி தெரியாம சாதாரணமாக தான் இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இந்த ஒரு நெருக்கடி வருகிறது. ஞானிகள் கொல்லப்படுகிறார்கள் வருவனே, தன்னுடைய லிஸ்ட்டும் பெயரும் அந்த ஞானிகள் லிஸ்ட்டில் இருக்குது, தங்களுடைய தலைகளுக்கும் ஆபத்து வருகிறதுன்னு தெரிஞ்ச உடனே தானியேல் இப்போ தான் உடனே ஓடி போய் ராஜாவை சந்திக்கிறான். சந்தித்து எங்களுக்கு தவணை வேண்டும்னு கேட்குறான். அப்போ இதுவரைக்கும் அவனுக்கு அந்த காரியமே இல்லை, மனசுக்குள்ளே இருக்குது, உள்ளேயே இருக்கிறானே தவிர அதை வந்து கேட்கல. இப்போ இவனுக்கு போய் ஒரு தவணை கர்த்தர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்போ அவன் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவனோட உயிருக்கு ஆபத்து என்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் தானியேல் ஓடி போய் ராஜாட்ட கேட்டிருந்தான். ஒருவேளை முடிஞ்சா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க, முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு நேசர் அதை வந்து ஈஸியாக விட்டு தான் வச்சுங்க. இப்படி ஒரு சொப்பனை கண்டேன், எனக்கு வந்து மறந்து போச்சு, உங்களால் முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு இஷ்யூவாக எடுக்காம அது சாதாரணமாக விட்டுருந்தான்னு வச்சுங்க. தானியல் இதை போய் ராஜாட்ட கேட்டிருக்கவே மாட்டான். அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு அவன் சும்மாவே காலத்தை ஓட்டிட்டு இருந்திருப்பான். அப்போ இந்த நெருக்கடி வந்து அவனுடைய உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் அது வரைக்கும் அவன் அமைதியாக இருக்கிறான். இப்போ தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு வர நிலைமையில தான் அவன் ஓடி போய் ராஜாட்ட போய் நின்று ஒரு தவணை கொடும் என்று கேட்கிறான். இதுதான் நெருக்கடின்றது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம், நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம குளிர்ந்து வெளியே கொண்டு வருவதற்கு சில நேரத்தில் சில நெருக்கடிகளின் பாதைகளில் கொண்டு போகும்போது தான் அதுதான் நம்மை ஆண்டவருக்குள் வெளியே வருவதற்கு நம்மை தூக்கி நிறுத்தும். ஏற்கனவே இதை குறித்து நான் இந்த சப்ஜெக்டில் வேற இடத்துல பேசியிருக்கேன், வேற விஷயத்தில் பேசியிருக்கீங்க. ஞாபகம் இருக்குதான், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவாங்க. கர்த்தர் வந்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார், பிளான் பண்றாரு. அப்ப அந்த செங்கடலை அவர்கள் பிளக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம். செங்கடலை பிளந்து அதன் வழியை கொண்டு வரணும். 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைவது அது ஆரம்ப திட்டம் கிடையாது, அது உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல். அது எண்ணாகவும் 14 அதிகாரத்தில் சொல்றாரு, 13-14 அதிகாரத்தில் அது உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல். ஏன்னா 40 நாட்கள் தேசத்தை சுத்தி பார்த்து அவங்க அவிசுவாசம் நடந்துட்டனால அது வந்து பிற்காலத்தில் வந்த மாற்றம். ஆனால் செங்கடலை பிளந்து அவர்கள் கானானுக்கு நேராய் போகணுன்றது தேவனாகிய கர்த்தர் போட்ட திட்டம். ஏன்னா அவர்களுக்கு நேர் வழியிலே அவர்கள் வருவார்கள் என்றால் 40 நாட்களிலே எகிப்திலிருந்து கானானுக்கு போயிடலாம். ஆனால் அந்த பாதையிலே நிறைய சத்துருக்கள் இருந்ததுனால யுத்தத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதை தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய டைவர்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த பாதை தான் செங்கடலை கடக்கிறது. இது ஆண்டவர் போட்ட திட்டம் தான் இது. இப்போ செங்கடல் பிரம்மாண்டமாய் நிற்கிது, அதை கிராஸ் பண்ணுனா கிராஸ் பண்ண முடியாது, இவங்களால் அதுக்கு உரிய விசுவாசம் கிடையாது. கிளம்பிட்டாங்க, மோசை லீட் பண்ணிட்டு வராரு, திடீர்னு மத இந்த ரூட்ல தான் போகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டே வராரு, மோசை லீட் பண்ணிட்டே வராரு. கடைசியில் அந்த லீடிங் பார்த்தா கடைசியில் வந்து கடற்கரையில் வந்து நிற்கிது. இப்போ எங்கே போகிறது? ஆண்டவர் உடனே அங்கே தான் பார்வோனை தூக்கி விடுறாரு, போ துரத்து அப்படிங்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி இவங்களை சேஸ் பண்ணுறதுக்கு ரதங்களோடு அவன் புறப்பட்டு வர வைக்கிறார். அவன் ரதங்களோடு வந்து இவங்களுக்கு பின்னால் வந்து ப்ரெஷர் கொடுத்த பிறகு தான் அவங்களால் என்ன பண்ணு தன் உயிருக்கு ஆபத்து இன்னும் நின்னம்னா பார்வோனுடைய இராணுவம் வந்து அத்தனை பேர் வெட்டி போட்டுருவான். தப்பிச்சா போறீங்கன்னு வெட்டிடுவான். இப்போ அத்தனை பேருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நிலைமை வரும்போது தான் கதறாங்க மோசைட்டு, எங்களை கொல்லுவதற்காக எங்களை கொண்டு வந்தீ. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, நீ எங்கிட்ட புலம்புகிறது என்ன, உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், கர்த்தர் சொல்கிறார் செய்யின்றார். இந்த ப்ரெஷர் மட்டும் ஆண்டவர் கொடுக்கலைன்னா செங்கடல் அவங்க பிளந்திருக்க மாட்டாங்க இல்லை. அப்போ இந்த ப்ரெஷர் ஆண்டவர் கொடுக்கும்போது தான் மோசை கூட அவன் நம்பியிருக்க மாட்டான். மோசைக்கு இது வரைக்கும் அந்த கோல் எடுத்து தண்ணியை அடித்தா ரத்தமாக மாறும், கீழப்பட்டா பாம்பா மாறும் எடுப்பான். இவ்வளோதான் அந்த கோலை வச்சு அவனுக்கு ஒரு லெவலுக்கு தான் அந்த கோலை பயன்படுத்துறதுக்கு ஒரு மந்திர கோல் மாதிரி இவன் நினச்சிருந்துருவான். சும்மா இது போட்டு எப்படி நடக்கும் அப்படி இப்படி அவ்வளோதான். ஆனால் இந்த கோலை நீட்டி ஒரு சமுத்திரத்தையே பிளக்க முடியுன்றதை வந்து மோசை கூட நம்பியிருக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு முன்னால் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். கீழப்பட்டா பாம்பா மாறுது, அது விழுகுது, அடுத்து தண்ணி நதி அடித்தா அது ரத்தமாக மாறுது, அவ்வளவுதான். புழுதி அடித்து அதை பேனா மாறுது, அவ்வளோதான். ஆனால் செங்கடலை பிளக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நடக்கிறதுக்கு ஜனங்களுக்கு மட்டுமல்ல மோசைக்கும் கூட சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரஷரை கர்த்தர் உருவாக்கலைன்னா அந்த இடத்துல அவங்க அந்த அவ்வளோ பெரிய காரியத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் சில நெருக்கடிகள் ப்ரெஷரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த ப்ரெஷரில் வரும்போது தான் உண்மையிலேயே ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறது எல்லாம் வெளியில் வரும். ஏற்கனவே நம்ம கூட விதைச்சிருக்கிறது, நம்ம கூட அவர் போட்டிருக்கிற அத்தனை பொக்கிஷங்களும் அந்த ப்ரெஷர் நம்ம கூட வரும்போது தான், ஆண்டவர் கொடுக்குற ப்ரெஷர் தான் அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அமையும். அப்போ இதுல நமக்கு தெரியணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுமூகமான சாதகமான சூழ்நிலைகளையே நம்ம நம்பக்கூடாது, எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கடினமான பாதைகள் தான் நமக்குள் இருக்கிறதான மேலான தாளந்துகள், கிருபைகள், அபிஷேகம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தும். அதுதான் உண்மை. அதனால தான் இப்போ தானியருடைய உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு நிலைமை ஆண்டவர் சூழ்நிலையை உருவாக்குறார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பார்வோனுக்கு சொப்பனங்கள், இப்போ உங்களுக்கு யோசனை உங்களுக்கு புரியும். பார்வோனுக்கு சொப்பனங்கள் வந்தது எல்லாமே சொப்பனங்கள் தெளிவாக தெரிஞ்சது. எந்த சொப்பனமும் அவனுக்கு வந்து குழப்பம் இல்லை, தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் அர்த்தம் தான் தெரியல. இப்போ இந்த சொப்பனத்தையும் இந்த பாபிலோன்ல இந்த சொப்பனத்தை கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனத்தை கிளீனாக அந்த சிலை கிளீனாக காமிச்சு அர்த்தம் மட்டும் தெரியலன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான், நேராக போய் கல்தையரை கூப்பிட்டுருப்பான், ஜோசிகாரை கூப்பிட்டுருப்பான், குறி சொல்கிறவங்களை கேட்டிருப்பான், இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டு இப்படி ஒரு சிலையை கண்டு அதில் இப்படி இப்படி இருந்துச்சு தலை தங்கமானு எல்லாம் சொல்லியிருப்பான். அத்தனை காரியத்துக்கு அழகாக ஒரு கதையை விட்டு முடிச்சிருப்பாங்க. இல்லை என்ன நினச்சிருக்கோம், அப்படி தான் நடந்திருக்கும். சொப்பனை மட்டும் இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா, பார்வோனுக்கு தெரிஞ்ச மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருந்தா, இவங்க இவன் நேரம் அந்த நேரம் ஃபஸ்ட்டு தானியல்கிட்ட வந்திருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட அவன் கொண்டு வரான். இந்த நாலு பேர் கூட்டத்தில் கொண்டு வந்த உடனே அவங்க கண்டிப்பாக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அந்த சொப்பனத்துக்கு அந்த சிலைக்கு ஒரு அழகாக ஒரு கதையை சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் பார்வோன் அவிசுவாசியாக இருந்தும் அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை புரிய வைத்து, சொப்பனத்தை தெரிய வைத்து அதன் அர்த்தத்தை மட்டும் மறைச்சார். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தையும் கர்த்தர் மறைச்சதுக்கு காரணம் என்னன்னா, சொப்பனத்தை ஒருவேளை கர்த்தர் மறைக்காது இருந்தால் இந்த மேட்டர் தானியல்கிட்டே வந்திருக்காது. அந்த நாலு குரூப்பே முடிச்சிருப்பாங்க காரியத்தை, தானியல்கிட்ட இந்த மேட்டரே வந்திருக்காது. அந்த நாலு குரூப், ஏன்னா இவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நேபுகாத்நேச்சாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு, ஜோசிகாரர்கள், குறி சொல்லுகள், கல்தையர்கள், சூனியக்காரர்கள், இவங்க தான் ஃபர்ஸ்ட். இவங்களை தாண்டி தான் அடுத்த கூட்டம் போவோம். அப்போ சொப்பனத்தை சொல்லியிருந்தானா அந்த நாலு பேருமே கதையை முடிச்சிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை மறைச்சார். ஏன்னா இந்த நாலு பேரை கிராஸ் பண்ணி இந்த மேட்டர் தன்னுடைய தாசனாக இருக்கிற தானியலுக்கு இது போகணும். இவங்களை கிராஸ் பண்ணி போகணும்னா சொப்பனத்தை மறைக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன கிளீனாக ஒர்க் பண்ணுறாரு பாருங்க. நம்ம யோசிக்கணும், பார்வோனுக்கும் சொப்பனும், அவனும் ராஜா, ஆனால் அவனுக்கு ஏன் கர்த்தர் வந்து சொப்பனத்தை மறக்க பண்ணலை, இவனுக்கே மறக்க பண்ணார்னா சுச்சுவேஷன் வேறையாவது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு கிளீனாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவருக்கு போடுற ஸ்கெட்ச் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அது அக்யூரேட்டாக காரியத்தை செய்து முடிக்கிறதா இருக்கும். இதுதான் நீங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் இப்படி காரியங்களை மறைத்தது தானியேலை சீனில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு தான். அதனால தான் இந்த நாலு கூட்டத்தும் கூட்டத்தாரும் ஃபெயிலியர் ஆக்கி இப்போ மேட்டர் வந்து தானியல் கைக்கு வந்துருச்சு. இப்போ தானியல் கைக்கு இந்த காரியம் வந்த உடனே தானியல் இப்போ என்ன செய்யலாம், இவனே போய் தவணை கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் விளக்கத்தை சொல்கிறேன்றான். ராஜாவும் அதை சரின்னு ஒத்துக்கொள்ளுகிறான் இல்லையா. இப்போ வாசிக்கலாம், 17 வாசிக்கலாம்.
பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும்,
இங்கதான் கன்வின்ஸ் சொல்றான், நீர் எனக்கு ஞானமும்
வல்லமையும் கொடுத்து
நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை
இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான்.
கடைசியில் ஜெபம் பண்ணி முடிக்கிறான். தவனை கேட்டுட்டு தன்னுடைய மூன்று தோழர்களையும் அழைத்து கொண்டு போய் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே இப்படி காரியம் இருக்கிறதே, நீ நேபுகாத்நேச்சருக்கு என்ன சொப்பரம் கொடுத்தீர் அப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்டுட்டு ஜெபிச்சுட்டு படுத்துறாங்க. படுத்த உடனே ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி வேளையில் அதே சொப்பனத்தை, நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த அதே சொப்பனத்தை தானியேலுக்கு அந்த ராக்காலத்தில் கர்த்தர் அவனுக்கு அவனுடைய சொப்பனத்திலே தரிசனமாய் கர்த்தர் காட்டுறார். அதை கர்த்தர் இங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. தெளிவாக அதே சொப்பனம் இவனுக்கு வருகிறது, கூடவே அர்த்தமும் சேர்த்து வருகிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். சொப்பனத்திலே ஆண்டவர் எவ்வளவு மறைவான காரியங்களை கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இதுக்கு காரணம் என்னென்னா, ஜெபிப்பதின் மூலமாக. இன்றைக்கி சொல்கிற நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய மறைப்பொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஜெபிக்கும்பொழுது நான் வந்து நமக்கு சபையில் செய்தி எடுத்ததில் வந்து விதவிதமான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே நான் சபையில் செய்தி கொடுக்க என்னோடய கத்தர் கொடுத்த செய்திகள் விதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி விதவிதமாக நிறைய வெரைட்டியில் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து எனக்கு இன்றைக்கி மறக்கவே முடியாது, அது ஒரே ஒரு தடவை நடந்துச்சு. ஒரு தடவை நான் வந்து அந்த வாரத்துலேருந்தே நான் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த வாரம் முடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கப்பா, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் முக்கியமாக அந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதோடைய ஜாஸ்தி கேட்டுட்ருப்பேன். அப்போது ஒரு நாள் என்னச்சு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நல்ல ஜவம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்ல இந்த வாரமுடி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், இது சில வருஷத்துக்குள்ளே நடந்துச்சு. ஜவம்ன்ட்டு படுத்து தூங்கிட்டேன், என்ன வாசனை எதுவுமே எனக்கு தெரியாது, தூங்கிட்டேன். அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் பார்த்தா நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய வேற விதமாக நடந்திருக்கு, இது ஒரு வெரைட்டி, இது எனக்கு மறந்ததே மறக்க, இது வித்தியாசமானது. நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன், கூட்ட ஜனங்கள் கேட்டுருக்குறாங்க, அந்த பிரசங்கத்தை நான் தான் பண்ணுறேன் எனக்கு தெரியுது. எதிரில் உட்காந்து நானே கேட்குற மாதிரியும் இருக்குது, அந்த கூட்டத்துலேயும் நான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிரசங்கம் துல்லியமாய், அந்த பிரசங்கம் ஃபுல் மெசேஜ், நான் பேசுகிற அத்தனை மெசேஜ் வந்து எனக்கு அப்படியே நான் கேட்டுட்டுருக்கிறேன். அத்தனையும் மனசில் அப்படியே விழுந்துருச்சு. தூக்கத்தை நம்மளை கலைஞ்சு எழுந்திருக்கிறேன், நான் பேசுகிற மெசேஜ் ஃபுல்லாக என் மைண்டில் அப்படியே இருக்குது. மொத்த மெசேஜ் என் வாயிலே கத்தர் பேச வச்சு என்னையே கேட்க வச்சு சொப்பனத்தில் அந்த மெசேஜை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. காலையில் இருந்தால் என்னமோ புதுசாக நான் ஒரு எங்கேயோ ஒரு வீடியோவில் அந்த மெசேஜ் கேட்ட மாதிரி எனக்கு அப்படி பளிச்சு ஞாபகம் இருக்குது அந்த மெசேஜ். உடனே நான் கேட்ட மெசேஜ், நான் பேசின மெசேஜை நானே எழுதி அதே அப்படியே நோட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசினேன். அப்படி நடந்துச்சு. உதவ ஆண்டவர் வந்து நம்ம கேட்கும்போது ராக்காலத்திலே தரிசனத்திலே நமக்கு என்ன செய்கிறாரு, என்ன பேசணுங்கிறத என்னையே பேசுகிற மாதிரி காமிச்சு, நீ தான் இதை தான் பேச போகிறேன்னு சொல்லி பேசுறது காமிச்சு, அப்படியே பேச வச்சு என்னையே கேட்க வச்சு அதை அப்படியே மைண்டில் வச்சு அதை அப்படியே கொண்டு வந்து பேச வச்சார். இது மாதிரி நிறையா இருக்குது. சில டைம் வந்து தட்டி எழுப்பி வர இந்த பேசுகிற ஒரு மணி நேரம் இந்த மெசேஜ் 5 நிமிஷத்தில் டப்புன்னு கொடுப்பார், தூங்கி இருக்க எழுப்பி இப்படி கொடுப்பார். சில வித்தியாசம் நடக்கும். இது எனக்கு ஆக்சுவலாக மறக்கவே முடியாது. என்னையே பேசுகிற மாதிரி காமிச்சு, என்னையே கேட்குற மாதிரி வச்சு அதை அப்படியே கொடுக்க வச்சாரு. இதெல்லாம் கட்டணம். இது உண்மை என்னென்னா, நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். தானியல் விஷயத்தில் அதான் நடந்திருக்குது. அப்போ கேட்குற ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுருமா, என்ன ஆண்டவரே நீ நேபு காத்து நேச்சருக்கு என்ன காமிச்சிங்கன்னு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு நாலு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க, அவனுக்கு வந்ததை இவனுக்கு கர்த்தர் அதே காரியத்தை காட்டுறாரு. காமிச்சு அதை அப்படியே விளக்கத்தையும் கொடுத்து அவனை கர்த்தர் இந்த நேரத்தில் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போது இதெல்லாம் நடக்கிறது ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், தான் தெரிந்து கொண்ட தானியேலை கர்த்தர் உயர்த்துவதற்கான இந்த காரியத்தை செய்கிறார். அப்போது இந்த காரியம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்த அந்த 23 வசனத்தை திருப்பி நான் படிக்கிறேன் பாருங்கள். அப்போ அவன் கடைசியை எப்படி ஜெபிச்சு முடிக்கிறான், அந்த வெளிப்பாடு வந்த உடனே, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு புலப்படுத்தினபடியால் உம்மை புகழுகிறேன். அப்போ இவன் என்ன வேண்டியிருக்கிறான், ஆண்டவரே அந்த சொப்பனத்தை எனக்கு காட்டுங்கன்னு வேண்டியிருக்கிறான். அது இப்பொழுது இவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடாக கொடுத்து விட்டார். அப்போ இதில் ஒன்று தெரியுது, இந்த சம்பவம், இந்த சொப்பனம் இவனுக்கு வெளிப்பாடாக கிடைச்ச பிறகுதான் தனக்குள் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்பது அதுக்கு பிறகுதான் தானியேலுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சிருந்தது, அது அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. ராஜாவின் காரியத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின் அபிஷேகம் தன்மையில் இருக்கிறது அவனுக்கு அப்போ தான் தெரியுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்று புரிகிறோம், நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறது சிறப்பானதை கர்த்தர் நம்ம கூட விதைக்கிறார். ஆனால் அதற்கான நெருக்கடியான பாதையில் போய் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம நிற்கும் போது தான் நமக்குள் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னா, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தில் என்ன பாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை ஜெபமாக்குங்க. ஒர்க் பண்ணுங்க, அந்த காரியத்தை குறித்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த உயிருக்கு ஆபத்துன உடனே தானியல் ஒருவேளை தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்த்துருந்தானாலும் பேசாமல் இருந்திருந்தானா, ஒன்றுமே நடந்திருக்காது. ஒர்க் பண்ணான், இதை வந்து தன்னால் முடியுன்றதை வந்து அவன் நினைச்சான், தவணை கேட்டான், ஒர்க் பண்ணான். என்ன ஒர்க் பண்ணான், நைட்டு உட்காந்து ஜெபிச்சான். அந்த காரியத்தில் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் ஆண்டவர் அதன் ரகசியத்தை வெளிப்படுத்த முடிஞ்சது. அவன் மாத்திரம் அப்படி ஜெபிக்காமல் இருந்திருந்தான்னா தானியருக்கும் அது தெரியாமலே போயிருக்கும். கடைசியில் எல்லா ஞானிகளோடு இவனும் சாகர நிலைமை தான் வந்திருக்கும். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு கர்த்தர் அந்த பிரதிஷ்டை இருந்துச்சு, அவனுக்கு கர்த்தர் உள்ள விதைச்சிருந்தார், பிளஸ்ஸிங் அவனுக்குள்ள ஆசீர்வாதமான சில காரியத்தை விதைச்சி வச்சிருக்காரு. ஆனால் அதற்கென்று அவன் செயல்முறையில் வரும்போது தான் ஆண்டவர் அவனுக்குள் இருக்கிறத காமிச்சார். அதனாலே உங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ள சொல்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கும். சிலருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும், சிலருக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய காரியம் இருக்கும், சிலருக்கு வியாதிகளை சுகமாக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும், சிலருக்கு ஜெபத்தின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ள நிச்சயமாக இருக்கும், அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து நம்ம என்ன நம்ம செய்கிற பெரிய தவறு என்னென்னா, நம்ம கேட்குறோம் பட் என்ன செய்யலாம், அதை குறித்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. அதுதான் நம்ம செய்கிற பெரிய தப்பு. இப்போ தானியல் மட்டும் இந்த மாதிரி அவர் கேட்டுட்டு, ஓ ராஜா இப்படி கட்டளை கொடுத்துருக்கிறாரா, சட்டம் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு பேச ஒர்க் பண்ணாமல் இருந்ததுன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. நம்ம வந்து எத்தனையோ காரியத்தை கேட்குறோம், நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்குள் இருக்கிற அந்த மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கே அடையாளம் காட்டுவார். உனக்கு நான் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த வல்லமை கொடுத்துருக்கிறேன், உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு இந்த திறமை கொடுத்துருக்கிறேன். அது எல்லாமே ஆண்டவர் அங்கே தான் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். புரிதல்? அதனால் வந்து யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. புரிதல்? சாதாரணமானவர்கள் கிடையாது. எல்லாரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாருமே வேஸ்டானவர் கிடையாது. எல்லாரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாருக்கும் கர்த்தர் அதை குறித்து பேசுகிறாரு. இந்த மாதிரி அது குறித்து ஒரு உந்துதலை, ஒரு பாரத்தை நமக்குள்ள கர்த்தர் ஃப்ளாஷ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஆனால் எத்தனை பேர் அதுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அவங்க அதை அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த காரியத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அதை அடைவாங்க. அதுதான் உண்மை. புரியுதலா? அதனால ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் ஏதாவது கொடுத்துருந்தா அது ஈஸியாக சாதனம் எடுத்துக்காதீங்க. தானியலுக்கு அந்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்துட்டு அவன் மைண்டில் மட்டும் கொஞ்சம் கர்த்தர் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பார், உனக்கு நான் வெளிப்பாடுகளை கொடுப்பேன்னு. ஆனால் தெரிஞ்சிருக்கார். ஆனால் அதுக்கு அவன் ஜெபிக்கும் போது தான் ஓ இவ்வளோ பெரிய வெளிப்பாடு நமக்கும் வருமானது அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதனால் நீங்கள் யாருமே உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் என்ன காரியத்தை குறித்து ஒரு லீடிங் வச்சுருக்காரோ அதில் சின்சியராக ஒர்க் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கிறேன். எதுவுமே சொல்கிறேன், எனக்கு யாரும் பெருசாக கற்றுக் கொடுத்தது கிடையாது. இப்படி செய்யணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி பிரசங்கம் பண்ணணும், இப்படி பிசாசை துரத்தணும், எனக்கு யாரும் எனக்கு கற்று கிடையாது. மெசேஜ் எடுக்கிறது எதுக்குமே எனக்கு யாரும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. அந்தந்த காரியத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், புரிதலா, ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுதான் என்னை வந்து தூக்கிட்டு வந்துச்சு. எனக்கு யாருமே பிரசங்கிக்க கற்றுக் கொடுத்ததே கிடையாது. தெரு தெருவான்னு நின்று கத்தியிருக்கிறேன், தெருவில் நின்று, குடிசை பகுதியில், ரோட்டில் நின்று கற்று கத்துன்னு கத்தியிருக்கிறேன். எதுவுமே இல்லை, வெறும் வாயில் கத்தியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி வந்து பிரசங்க யாரை உருவாக்கி இருக்குது, புரிதலா. வேதத்தை உட்காந்து ஆழமாக தியானித்து நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். பெரிய பிரசங்கியாரவர் வேணும்னு நினைச்சது பார்த்ததில்லை, ஆனால் உட்காந்து பிரசங்கியார் மாதிரி நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற ஆளுக்கு கொண்டு வந்திருக்குது. அவ்வளோதான், குடிசை குடிசையாக ஸ்லம் ஏரியாஸில் போய் வியாதிகாரங்களுக்காக எவ்வளோ பேருக்கு குடிசை குடிசையினோட ஜெபிச்சிருக்கிறேன். அதுதான் பிற்காலத்தில் எவ்வளோ ஜனங்களை சுகமாக்குறதுக்கு கற்று செயல்பட முடியும்னு காட்டியிருக்குது. எல்லாமே அதுதான், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது. ஒர்க் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறதை வெளியே கொண்டு வருவார். அதுதான் இந்த இதுவரைக்கும் இந்த வேத பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த வாரத்திலே அதற்கு அடுத்த காரியம் கத்தர் எப்படி அந்த சொப்பனம், அதெல்லாம் ரொம்ப ஆழமான காரியம். அடுத்த வாரத்தில் அந்த சொப்பனங்களை குறித்த காரியத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கத்தர் நம்மை உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார்னா அதற்கான சூழ்நிலைகளை கத்தர் வைப்பார். தானியேலுக்குள் ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. அந்த பிரதிஷ்டையின் மூலமாக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவைகளெல்லாம் வெளியே கொண்டு வரப்படுவதற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையின் பாதையிலே அவனை நடத்த வேண்டியதாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுத்து அவன் ஆவி கலங்கும்படி பண்ணினார். அவனுடைய ஆவியை கர்த்தர் கலங்கடித்து அந்த காரியத்தை அவன் அறியாமல் அவனால் உயிர் வாழ முடியாதுன்ற லெவல் அவன் தடுமாறிட்டான். ஏதோ சொப்போடன் அவனால் ஈசை எடுக்க முடியல. ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் அவனை கலக்கி விட்டுட்டார். அதை அறியிற வரைக்கும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால தான் தன்னுடைய ஜோசிகாரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறான். ஆனால் அவங்க லெவலுக்கு மேலே ஆண்டவர் காரியத்தை வச்சிருந்தார். சொப்பனத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் இந்த நாலு கூட்டத்தாருமே காரியத்தை அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தாண்டி தானியல்கிட்ட வந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் அதனால தான் சொப்பனத்தையே மறைச்சிட்டார், காமிச்சு ஒரு கலக்கி விட்டு மறைச்சிட்டார். இப்போ அதனால தான் அந்த நாலு பேரை தாண்டி இந்த விஷயம் தானியேல் வரைக்கும் வந்துச்சு. தானியேல் தன் தலைக்கு ஆபத்து இருக்கிறது என்று உணர்கிற வரைக்கும் அவன் சாதாரணமாக தான் இருந்தான். தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து, தன்னுடைய தோழனுடைய உயிருக்கும் ஆபத்து, தன்னுடைய உயிர் எடுக்கப்பட போகிறது என்கிற ஒரு அபாயகரமான கட்டம் வர்ற வரைக்கும் தானியேலும் உணராமல் தான் இருந்தான். ஆனால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது தான் அவன் ஓடிப்போய் தவணை கேட்கிறான். கொஞ்சம் தவணை தாங்க, ராஜாவும் அதற்கு சம்மதிக்க அன்னைக்கு ராத்திரி ஒர்க் பண்ணாங்க. தேவ சமூகத்தில் ஒர்க் பண்ணாங்க, தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, இந்த சொப்பனத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும், ராஜாவுக்கு நீர் என்ன சொப்பனத்தை கொடுத்தீர் அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னாங்க. ராஜாமத்தில் தானியேலுக்கு அந்த தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. அவனுக்கும் அதே சொப்பனத்தை தெளிவாய் கர்த்தர் காண்பித்து அதன் அர்த்தத்தையும் ஆண்டவர் அவனுக்கு விளங்க பண்ணினார். அதன் அர்த்தத்தையும் ஆண்டவர் விளங்க பண்ணினார். அங்கதான் தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அவனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கிறதை அப்பதான் அவனால் உணர முடிச்சது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளும் கர்த்தர் விசேஷித்த ஏதோ ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். சிலருக்கு வியாதிகளை சுகமாக்க வச்சிருப்பார், பிசாசுகளை துரத்த வச்சிருப்பார். மற்றும் எத்தனையோ காரியங்கள், பிரசங்கிக்கிற காரியத்தை வச்சிருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள் ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்கள் அதை குறித்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒர்க் பண்ணால் அதை வந்து பெரிய லெவல் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அதை குறித்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். சும்மா இருந்தோம்னா அது அப்படியே நமக்குள் அப்படியே முடங்கி போயிடும். ஒர்க் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளவு ஞானமாய் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை கர்த்தர் பேச வைக்கிறார், அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற அறிவு உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துகிற வசனம், இதெல்லாம் ஒரு வரம். நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசும்போது தான், நம்ம வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடும்போது தான் தெரியும், ஓ நமக்குள் இவ்வளவு ஞானமாய் பேசக்கூடிய ஒரு திறமை இருக்குதான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசாட்டி அது தெரியாமலே போயிடும். ஜெபிச்சு பாருங்க, அப்போதான் மறைப்பொருள் வெளியே வரும். மற்றவங்களுக்கு போய் ஜெபிச்சு பாருங்க, அப்போதான் உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களை சுகமாக்குகிறார்னு உங்களுக்கு தெரியும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் விதைச்சிருக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, எனக்குள் இருக்கிறதை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை நான் கண்டுபிடிக்கணும். அது தெரியணும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக மாறணும். அநேகருக்கு பிரயோஜனமாய் அது மாற வேண்டும். அதற்கு நான் செயல்படணும். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமாக அவனை உயர்த்துவதற்கு நீங்கள் இந்த சொப்பனங்கள் வழியாக நீங்கள் செயல்பட்ட இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செஞ்சீங்க. சொப்பனங்கள் எத்தனை வகைப்படுகிறது, ஏன் ஒவ்வொருவருக்கு விதவிதமான விதத்தில் நீங்கள் சொப்பனங்களை தெரியப்படுத்துகிறீங்க என்கிற உண்மைகளை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களையும் உயர்த்துவதற்கு, ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கென்ற ஒரு வழிமுறைகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த வழிமுறைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள் வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்துறேன். கர்த்தரை சோத்தரையும். அவர் செய்த சகல உபகாரணை மறவாதே, ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய்த்தங்கியிருப்பதாக, ஆமீன். ஸ்தோத்திரம்.